இயேசு கிறிஸ்துநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோட கிருபை ஒவ்வொரு காலை பொழுதும் புதிதாக இருக்கின்றது. இன்றைக்குள்ள தலைப்பு, நியாயம் தீக்கணுமா நியாயம் தீக்க கூடாதா, அவங்களோட சேர்ந்து சாப்பிடாதீங்க. நியாயம் தீக்கணுமா நியாயம் தீக்க கூடாதா, அவங்களோடு உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. இது நேத்துடைய ரெண்டாம் பாகம். பாருங்க, இன்னைக்குள்ள நீங்க காரியத்தை கேட்கப்ப அதிர்ச்சி ஆயிருவீங்க. ஏன்னா இந்த போதனை அநேக சபையில சொல்லி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அநேக சபையில அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி அது உண்மையான அன்பு கூட இல்லை. ஆமா, அன்பு கூற வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்பானவராகவே இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அன்பு கூற வேண்டும். ஆனா இந்த அன்பு கூற இந்த இயேசு சொன்ன அன்பு கூறுறதும் இன்னைக்கு அநேக சபையில அன்பு கூறுறது அது வேற. அவங்க என்ன அன்பு கூறுறதுனால, இல்லை நீங்கள் வந்து அவங்க நியாயம் தீக்காதீங்க நியாயம் தீக்காதீங்க நியாயம் தீக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்படியாக ஒரு போர்வை உள்ளுக்கு மறைந்திருக்கிறாங்க. தொடர்ந்து பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார், 1 கொரிந்தியர் 5:12-13 அதில் எழுதியிருக்கிறார், இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு விரட்டி அடிங்கன்ட்டு. யார் இந்த பொல்லாதவன்? இந்த பொல்லாதவன் யாருன்னா, இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன், ஒரு விசுவாசி. ஆனா அவன் இயேசு கிறிஸ்து பின்பற்றிக்காதபடி அவன் வேற ஒரு பாவ செயல அவன் இருக்கப்ப, இந்த மாதிரி மனுஷனை நீங்க நியாயம் தீற்று உங்களிடத்திலிருந்து அவனை விரட்டி அடிங்கன்னு சொல்லி அவர் சொல்கின்றார். அப்படி அவன் மனம் திரும்பாவிட்டார். அதே வசனத்துல 1 கொரிந்தியர் 5:8-9 நீங்க பார்க்கப்பான். இப்படியாக பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னத்தை எழுதுனேன்னா, சகோதரன் என்னப்பட்ட, அவன் சொல்கிறான் நான் சகோதரன், அப்பனா நான் இயேசு பின்பற்றி நடக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அவன் விபச்சாரக்காரனாக இருந்தானா, அந்த மனுஷன் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆவி அவன்கிட்ட இருக்கிற அந்த விபச்சார ஆவி உங்கள்கிட்ட பாயும். அப்புறம் நீ கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பிரதர், ஒரு சகோதரன் சொல்லிட்டு சபையில் உட்காந்துட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட பிள்ளைங்க யாராவது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இல்லை நீங்களே உட்காந்து அவர்கிட்ட பேசினா அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆவி உங்கள்கிட்ட இருந்துடும். அப்போ உங்களுக்கும் அப்படியாக சிந்தனை, ஏன்னா ஆவி தொத்த முடியும், ஒருட்டந்து இன்னொரு தாண்ட தொத்த முடியும். எப்படி உங்களுக்கு தெரியும், வேதம் சொல்லுது தேவையில்லாத சம்பாஷணம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போ தேவையில்லாத சம்பாஷணம் யாரு, அந்த நல்லொழுக்கத்தை இருக்கிற விசுவாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் அந்த ஆவி உங்களிடத்துல பூந்து உங்களை கெடுத்துரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சகோதர சகோதரிகளே, உன் சுய புத்தியில நீ சார்ந்திருக்காதபடி உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிடு, அப்போது உன் வழிகளை அவர் செம்மைப்படுத்துவார். அப்ப என்ன சொல்றாருன்னா, நம் சுய எண்ணத்துல நம் நினைக்கிறது அல்ல. அதுதான், ஒருத்தன் ஒரு காரியத்தை அவன் தெரியும் என்று சொல்லி நினைத்தான் என்றால் அவன் உண்மையிலே அந்த காரியத்தை தெரியும்படி அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. அப்ப நீங்க நினைச்சுக்கலாம், ஓ இப்படிதான் நியாயம் தீக்க கூடாது நியாயம் தீக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முழு காரியத்தை இன்னும் நீங்க புரியல. இந்த இடத்துல ஆண்டவர் பவுல் சொல்கின்றார், வெளியில் உள்ளவங்களை நான் நியாயம் தீக்க கூடாது, அது என்னோட வேலை அல்ல. அது கர்த்தரை நியாயம் தீர்ப்பார், இயேசு கிறிஸ்து வெளியில் உள்ளவங்க நியாயம் தீர்ப்பார், அது நம்மளோட வேலை இல்லை. ஆனா சபையில இருக்கிறவங்களை நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும். அந்த பொல்லாதன உங்களிடத்து விட்டு தள்ளி போடுங்கன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்கப்ப கூட சில போதகர் என்ன தெரியுமா செய்யறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காதனால, சில சகோதரிகள் அதுக்கு அவங்க பிடிக்காதனால அவங்க சுய புத்தியில சார்ந்திருக்கு நினைப்பாங்க. இது அப்படி சொல்லல, இது வேற இனமோ சொல்லுது, இல்ல அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால இப்படி சொல்ற போதகனையை போதகர்களும் அந்த போதனையும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய சுயநலத்தை நிறைவேற்றுறதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு வார்த்தை எடுத்து இங்கேருந்து ஒரு வார்த்தை எடுத்து பூரிட்டு அதாவது கொனெக்ட் பண்ணி சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. இல்லை இல்லை ஆண்டவர் இதை சொல்லவல்ல, வேற ஒண்ணுக்காரு எப்படி அவர் இப்படி செய்வார், இல்ல 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 இப்படி சொல்லவல்ல அவர் அப்படி சொல்ல வந்தார் சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக செய்யறதுக்கு பெரிய பெரிய வார்த்தையை சொல்லி அவங்க மனிதரோட காது கேட்டு பூரித்து போறதுக்கு இப்படியாக பேசுவாங்க அவங்க, பெரிய பெரிய வார்த்தை இல்ல. அதனால நீங்களும் அதுல போய் மயங்கி உழுந்துடாதீங்க சகோதர சகோதரி. நம் சுய புத்தியில சார்ந்திருக்க வேண்டாம். அது என்ன அந்த வார்த்தையை சொல்கின்றது, அவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்ற, அதை ஏற்றுக்கொள்ளுவோம், அதை ஏற்றுக்கொண்டுட்டு அதை செய்வோம். அப்படி நம்மளோட சிந்தை நம்மளோட இருதயம் வேற ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா அதுக்கு அது விருப்பம் இல்லை அதை செய்யறதுக்கு. அதனால தான் நம் இருதயத்துக்கு அந்த காரியம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாதனால அது புறம்பா பேசிக்கிட்டு இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளட்டு இந்த வார்த்தையை நீ கீழ்படிவாய் என்று சொல்லி கூட உங்க இருதயத்துக்கும் சிந்திக்க நீ கட்டளையிட்டு அதை இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வைக்க வேண்டும். நீங்க வேத வசனத்தை நீங்க படித்து அந்த தேவனுடைய வார்த்தையை, அந்த ஜீவன உள்ள வார்த்தை உங்களிடத்துல என்ன சொல்லுது, நீங்க எந்த மொழிபெயர்ப்பு எடுத்தாலும் பிரச்சனை, அது கத்தோலிக்க மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கிங் ஜேம்ஸ் இருந்தாலும் சரி, நியூ கிங் ஜேம்ஸாக இருந்தாலும் சரி, ஆம்ப்ளிஃபைடாக இருந்தாலும் சரி, தமிழோட இருந்தாலும் சரி, எடுத்து நீங்களே சொந்தமாக வாசித்து அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களிடத்துல என்ன பேசுகிறது நீங்க செய்யுங்க, நீங்க ஆராய்ந்து பாடி பாருங்க. பவுல் ஒரு கடிதத்துல சொல்கின்றாரு, நான் இந்த விபச்சாரம் பண்ணுற கூட சேர்ந்திருக்காதீங்க நான் சொன்னேன், ஆனா அந்த உலகத்துல இருக்கும் கொள்ளைக்காரர், பொருள் ஆசைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், இவங்களோடு நீங்க கலந்துருக்க வேணாம்னு சொல்லி நான் எழுதல. அப்போ பவுல் என்ன சொல்கிறார், உலகத்துல இருக்கிற இப்பெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம கலக்கு பாருங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம அவங்க கூட கலக்கா வேணாம்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அப்படி சொல்லுன்னா நம்ம என்ன ஆயிரும், நம்ம உலகத்துல வாழ முடியாது. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க, நீங்க வேலை செய்யற கம்பெனிலையும் இருப்பாங்க, யார் யாரும் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க, பிளே பாய் மாதிரி கூட இருப்பாங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட கலந்துருக்க வேணாம் நான் சொல்ல. பவுல் சொல்கின்றார், பவுல் தொடர்ந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், சகோதரன் என்றவன் அவன் விவசாயக்காரனாக ஆவது, பொருள் ஆசைக்காரனாக, விக்கிர ஆராதனைக்காரனாக, உதாசீனனாக, மெரியனாக இருந்தனா, கொள்ளைக்காரனாக இருந்தா அவனோடு கலந்திருக்க கூடாது என்று பவுல் சொல்கின்றார். அடுத்தது பாருங்க, கவனமாக கவனிங்க, அவன் கூட நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு, அவன் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். ஏன், அவன் இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடக்கிறான், நான் ஒரு சகோதரன் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நீங்க அவன் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, அவன் கூட புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பவுல் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ற வெளியில இருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்து அவரு ஆண்டவர் ஞாந்திப்பார், ஆனா இவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க, இந்த பொல்லாதவனை தள்ளி போடுங்கன்னு சொல்லி பவுல் சொல்கின்றார். இவங்க யாரு கூட சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரு, அவன் விபச்சாரக்காரனா இருந்தாலும் விக்கிற ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் வெறியன். யாரு இந்த வெறியன், வெறி வெறி பிடிச்சி சில பேர் பாருங்க, இந்த ஃபுட்பால் ஃபேன் இப்ப பாத்தீங்கன்னா மேன்செஸ்டர் யுனைடெட் சொல்லுவாங்க, லிவர்பூல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, முகத்துலலாம் சாயம் பூசிக்கிட்டு ஒரு ஓ ஓ என்ன குதிச்சுக்கிட்டு எப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வெறி வெறி பிடிச்ச இந்த மாதிரி, இந்த மாதிரி வெறி பிடிச்சவங்க கூட நீங்க சேராதுன்னு சொல்லி பவுல் சொல்லிக்கின்றார். சகோதர சகோதரே, இது தேவனுடைய கட்டளை, நான் வேதத்துல இருக்கிறதா உங்களுக்கு சொல்கின்றேன். பவுல் பரிசுத்த ஆவியாளர் அவர் சொல்கின்றார், இந்த மாதிரி மனுஷன் கூட சேராதீங்க, நீங்க சேர்ந்தீங்க உங்களுக்கும் இந்த வெறி ஆவி பிடிச்சிக்கும். அப்ப சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடகர் வராகன்னு சொல்லப்ப கூட சில பொம்பளை பிள்ளைங்களும் ஆ ஊ ஆ ஊன்னு கத்துங்க. நான் சில நேரத்தில் ஏர்போர்ட்ல நிற்பேன், இந்த கொரியால இருந்து சில பாடகர் வரப்போ எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இது என்ன இது பரவாயில்ல. அவங்க வந்து உலகத்தில் உள்ளவங்களை பவுல் சொல்கிறார், நிலம் நியாயம் தீர்க்க வேணாம், ஏன்னா அது ஆண்டவர் நியாயத்தீப்பார், அது அவங்களுக்கு தெரியல. ஆனா கிறிஸ்து வேணும் என்று சொல்லிக்கிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தா எப்படி, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபையில கூட இப்படியாக செய்கிறாங்க, சபையில கூட இப்போ ஒரு கித்தாரிஸ் வந்துட்டாங்கன்னா அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஆவி அவங்கள்ட்ட வந்து வெறியன் போல செய்து கொண்டிருக்கிறாங்க. பவுல் எல்லாம் சொல்கின்றார், பரிசுத்தாவின் வல்லமையில சொல்கிறார், இப்படிப்பட்ட மனுஷன் கூட உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, சபை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போல, ஸோ சீக்காரக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து சுகம்பட வருவாங்க. ஒரு அளவுக்கு சொல்ல பார்த்தா உண்மையதான் இருக்குது, ஏன்னா இருதயத்தில் பாரம் உள்ளவங்களும் பிரச்சனை உள்ளவங்களும் நம்ம இயேசு அறிந்ததுக்கு சபைக்கு வராங்க, இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் நீங்கள் உலகத்தின் ரீதியில் எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஹாஸ்பிட்டலாவது பேஷண்ட் அப்படியே பெர்மனண்டாக வச்சுருக்கிறாங்க, அப்படியே சபையை அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கிறாங்களா? இன்றைக்கி போயிட்டு ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், யாராவது வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு அங்கேயே வீடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்களா? வருவாங்க, செக் பண்ணுவாங்க, உனக்கு எந்த சீக்கு இருக்கா, சரி நான் மருந்து கொடுத்து சீக்கிரம் அனுப்பி விட்ருவாங்க, ஏன்னா பெட்டுக்கு இன்னொரு அனுப்பி விட்ருவாங்க, அங்கே தங்க விட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சபையில் பாவம் திருப்பி செய்கிறாங்க, போகிறாங்க திரும்ப செய்கிறாங்க, வராங்க போகிறாங்க திரும்ப செய்கிறாங்க, இது என்ன ஒரு சத்திரம் போல் அப்படி அந்த இடத்துல இருக்கிறாங்களே. ஆமாம், பாவம் செஞ்சுட்டு வருவாங்க, போவாங்க வெளியே போவாங்க பாவம் செய்வாங்க, திருப்பி வருவாங்க சபைக்கு, திருப்பி அந்த மன்னிப்புக்கு போவாங்க, வெளியே போவாங்க பாவம் செய்வாங்க திருப்பி, இது என்ன இது? ஸோ நாங்கள் சகோதர சகோதரி, நம்ம சபையில் கூட இப்போ ஒருத்தர் வந்து குடி அதில் மாட்டிக்கொண்டார் இல்லை போதையில் மாட்டிக்கொண்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா இந்த சபையில் இருக்கிற சகோதரர்கள் இல்லாட்டி பாஸ்டர் யாராவது வந்து இந்த குடியிலேயே இல்லை போதை இருக்கிற இந்த சகோதரனை மத்தியில் இந்த பாஸ்டரோ இந்த சகோதரனோ குடியே இருப்பாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலேருந்து அவங்க வெளியாகணும். அப்போ முத கேட்போம், இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க பிரதர், இதுலேருந்து உங்களுக்கு விடுதலை ஆகணுங்க விருப்பமா? அப்படி அவங்க விருப்பம் என்று சொல்லி சொன்னாங்கன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு பொல்லாத ஆவிலாம் விரட்டி அடிச்சுட்டு அந்த சகோதரனோடு இந்த பாஸ்டரோ இந்த பிரதரும் போவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க வேலை செய்கிற இடத்துல போயிட்டு காத்திருப்பாங்க, அவங்களோட காலையில் பசியார போகிறதுக்கு காத்திருப்பாங்க, லஞ்ச் டைம் போய் காத்திருப்பாங்க. ஏன் அந்த அந்த போதை ஆவி போனாலையும் கூட அவங்களோட உடலில் வந்து அது அது ஏங்கின்னு இருக்கும், அந்த அந்த திருப்பி அந்த போதை வேணும் என்று சொல்லிக்கிட்டு. அதனால கூட இந்த பாஸ்டரும் இந்த பிரதரும் போயிட்டு சாப்பாடு டைமில் லஞ்ச் டைமில் போய் பார்ப்பாங்க. அந்த லஞ்ச் டைம் முடிஞ்சு வேலை விட்டு போகப்போ கூட அப்பையும் கூட இருப்பாங்க. ஏன்னா சில இடத்துல அவங்க கூட இருந்து வீட்லேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த திரும்ப அந்த பழைய வாழ்க்கையில் போயிடாதபடி. இவங்க செய்கிறதெல்லாம் சகோதர சகோதரி யாரோ காசு கொடுத்து செய்யலை, தன் சொந்த பணத்தை போட்டு இது செய்கிறாங்க. அவங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவங்க சொந்த காடியில் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த சொந்த காடியில் வெளியே திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படியாக இருந்து பக்கத்தில் செய்வாங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருத்தன் சகோதரன் என்று சொல்லிட்டு வரப்ப அவர் சொன்னார், நான் உங்களை நேசித்தது போல் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை நேசிங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைக்கு நிமித்தமாக நம்ம இந்த சகோதரரை இப்படியாக நேசிக்க வேண்டதுனால்தான் இந்த போதகரும் இந்த பாஸ்டர்களும் இந்த பிரதர்களும் இந்த சபையில் இருக்கிறவங்க இப்படியாக செய்வாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போதையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கடுப்பாயிடுவாங்க. என்னன்னா, எந்த நேரம் பார்த்தாலும் இவங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் நம்ம கூட ஃபாலோ பண்ணிட்டு இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன எதை பார்த்தாலும் நம்ம குறைக் பண்ணுறாங்களே. அப்படி தான் நம்ம செய்வோம் சகோதர சபலி. அவன் சொல்லுவோம், இப்படி ஆண்டவர் இப்படி சொல்கிறாச்சு, இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிடுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை கூப்பிடுங்க, இந்த இந்த போதையை உண்டாக்கும் இந்த உணர்ச்சி இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிங்க சொல்லி கூட அந்த பாஸ்டரும் சரி அந்த பிரதரும் சரி போதைத்து கொண்டு இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, அதே நேரத்தில் பார்த்து கொள்வாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், போகிறப்ப ரெண்டு பேர் அனுப்ப சொன்னாரா இல்லையா? அதே போல கூட இந்த இந்த சகோதர திரும்ப பாதையில் விழுந்துடாதபடி, பழைய பாதையில் விழுந்துடாதபடி பக்கத்துலேயே போவாங்க. இதனால சில பேர் என்ன ஆகிறாங்கன்னா, சில பேர் நம்ம மேலே ஆத்திரமாகுவாங்க. ஆனால் அந்த பாஸ்டரோ அந்த பிரதரோ செய்கிறாங்க தெரியுமா, அது யாவற்றும் அவங்க இயேசு கிறிஸ்துக்கு செய்தார். சில பேர் இதுலேருந்து விடுதலை பண்ணி ஆயிருக்காங்க, சில பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம செய்தது யாருக்கு செய்தோம்? இயேசு கிறிஸ்துக்காக செய்தோம். ஆனால் அது யாரையும் குறித்து நாங்கள் குற்றப்படுத்தவில்லை சகோதர சகோதரிகளே. விபச்சாரம் என்று சொல்லப்போக்கோ பாஸ்டர் கிறிஸ்தி விபச்சாரக்காரனாக இருந்தாங்க இயேசு அறியாததுக்கு முன்னே. அவர் தண்ணி போடுறவரில் மன்னனாக இருந்தார், தண்ணி பயங்கரமாக போடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அறிந்தாரோ, இயேசு கிறிஸ்து கிருபையால் இந்த இந்த தண்ணி போடுற ஆவி இந்த விபச்சாரத்தின் ஆவியும் விரட்டி அடிச்சுட்டு இயேசு கிறிஸ்து கிருபையால் அது அதுக்கு போகலை. அதனால் நம் சபை உள்ளுக்கு இப்படியாக மனுஷனை வைத்து கொண்டு அவங்க வருவாங்க. அப்படியே தொடர்ந்து இப்படியாக இருந்தாங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னா, அந்த விபச்சார ஆவியும் அந்த குடி ஆவியும் அந்த போதை ஆவியும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பாயும். அப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரன் இந்த மாதிரி அதுக்கு நீங்கள் முன்னுக்கு பார்க்க மாட்டீங்க, பின்னால் இவரு கூட சேர்ந்துட்டு செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் பவுல் சூறார், இவங்க கூட உட்காந்து சாப்பிடாதீங்க, விரட்டி அடிங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க மனம் திரும்ப போகிறாங்களா? நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதனால தான் சபையில் பாருங்கள், இந்த பாஸ்டரும் இந்த இந்த பிரதர்களும் அந்த அவங்க கூடயே போவாங்க. ஏன் அவங்க திடீர்னு போயிட்டு தண்ணி வாங்கிட்டு போகிறாங்க, திடீர்னு போயிட்டு மருந்து வாங்கிட்டு போகிறாங்க, திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி காரியத்தை செய்திருவாங்க சொல்லி கூடயே போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களா பரிசுத்த ஆவியாக நிரம்பி இருக்கனால ஒன்று, அந்த தண்ணி போடுற அந்த அந்த பிரதர் மொதல் ஒத்துக்கிட்டார்ல மாறுறேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒன்று இருப்பார், இல்லாட்டியும் இருக்க முடியாது அவனால். ஏன்னா பரிசுத்தாவி நடந்த ஒரு சகோதரர் பக்கத்தில் இருக்கப்ப அவர் உள்ளுக்கு தாங்க முடியாது. என்ன தாங்க முடியாதுன்னா, எதிர்த்து நிற்கும், அவங்க சனத்தில் வெறுப்பாகி ஓடிடுவாங்க. அதனால நீங்கள் போதகராக இருந்தால் உங்கள் சபையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை நீங்கள் பாதுகாக்க கூட வேண்டும். இப்படிப்பட்ட மனுஷனை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளே இந்த மனுஷனும் இருக்கிற ஆவி பூந்து அவங்களையும் கெடுத்துரும். அப்படி நீ விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த போதை மத்தியில் இருக்கிறவரும் இந்த தண்ணி போடுறவரும் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணுறோம்னா இந்த இப்போ இந்த சபையில் இருக்கிற மக்கள் சாதாரண மக்கள் இல்லை, நம்ம ஏற்றுக்குவோம் இந்த பிரதர், நம்ம ஏற்றுக்குவோம் பிரதர்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வேத வசனம் தெரியாதனால பிரதர்னு சொல்லி ஏற்றுக்கோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கப்ப இந்த தண்ணி போடுற இந்த போதை இருக்கிற இந்த விபச்சாரம் பண்ணுற அவங்கள ஏமாற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இப்படி ஒரு விபச்சாரம் பண்றவன் இப்படி பண்ற வந்து உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு போதையை கொடுத்து ஏமாத்திட்டு போனா நீங்க என்ன செய்வீங்க? சகோதரி சகோதரிகளே, பாஸ்தர் மாத்திக்கிட்டு நான் சொல்லிக்கின்றேன், என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரியுமா, இப்படி இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கப்ப இந்த விபச்சாரம் பண்ற இந்த இச்சையின் ஆவி உங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாறிச்சுன்னா என்ன ஆகும்? நாம் இந்த கால் சென்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப கூட, இதுக்கு முன்ன நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க பேசுற வயதை பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கும். அப்படியாக பேசுதுங்க, சிகரெட் அடிக்கிங்க, இதெல்லாம் செய்யுங்க, என்ன அப்படி ஒரு சோசியலா பழகுங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தா இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட இந்த மாதிரி தப்பான வழிகள் தேடுதுங்க. ஏன்னா அந்த உலகம், இந்த உலகம் இப்படியாக அவங்க கொண்டு போகுது. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையின் ஆவி அவங்களை பிடித்திருதுங்க. அப்போ உங்கள் சபை உள்ளுக்கு இப்படியாக இச்சையின் ஆவி உள்ளவனுக்கு தெரிந்தும் நீங்கள் தெரியாத போல இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களை அதை பிடித்து இன்னொரு பையனைக்கு போதைக்கு அடிமையாகி விபச்சாரத்துக்கு அடிமையாகி நடந்து கொண்டிருந்தா எப்படி இப்போ என்ன செய்ய போறீங்க? நம்ம வெளியில் உள்ளவங்க நியாயம் தீர்க்க முடியாது, அவங்கள விட்டுருங்க, அவங்க ஜெபம் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து கிருபையாக அவங்க இயேசு அறியட்டு. நம் சபையில் உள்ளவங்களை கண்டும் கண்டாதபடி போகக்கூடாது. இந்த வசனத்தின்படி அப்படி உங்கள் சபையில் இப்படியாக தப்பாக செய்து கொண்டிருக்க மனுஷன் நீங்கள் தள்ளி வைத்தாலையும் கூட அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லிட்டு எப்படி சில சூழ்நிலை மத்தியில் போயிட்டு கட்ட குமாரன் போடி மரணம் திரும்ப தவறுட்டும் மரணம் திரும்பி வருட்டும், ஆனால் அவங்களோட ஆத்மாவை அழிந்து போயிடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நம்ம வந்து அவங்களை வெறுக்கலை, ஆனால் இயேசு கிறிஸ்து கட்டளையை நம்ம கீழ்படுகிறோம். உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம நியாயந்திக்கல, சபையில் இருக்கிற மனுஷர்களை, சபையில் இருக்கிற சகோதரன்னு சொல்லிக்கிட்டு இல்லாத வேலை செஞ்சுருக்க அவங்களை நம் நியாயம் தீர்ப்போம். இதை நம் செய்வோம் சகோதர சகோதரர்களே. இது ஆண்டவருடைய கட்டளை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.